கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 28 அத்தியாயம். வந்தியத்தேவனும் ரவிதாசனும்.
பரமேஸ்வரா, ஏதாவது கனவு கண்டு உளறுகிறாயா?
ரவிதாசன் சீறினார். வேண்டுமானால் வந்தியத்தேவனை கேட்டுப்பார். தெரியும், காளமகர சந்திக்கவில்லை என்றே வைத்துக்கொள். அதனால் என்ன, வந்தியத்தேவன் நம்மை தேடி வந்திருக்கின்றான் என்றால் நம் பக்கம் வெற்றி என்று முடிவு செய்து கொள்.
வந்தியத்தேவனால் நமக்கு நன்மையா? நெருப்பு துண்டத்தால் மேலாடைகளுக்கு என்றாவது நன்மை உண்டா?
காளமுகரை நம்பும் போது வந்தியத்தேவனை மட்டும் நம்பக்கூடாதா? பரமேஸ்வரன் இந்த கேள்வியை கேட்டவுடன் ரவிதாசன் அதற்கு உடனே மறுமொழி கூறவில்லை. பரமேஸ்வரனுக்கு திடீரென ஏன் காளமுகர் மேல் சந்தேகம் ஏற்பட்டது? பரமேஸ்வரன் சந்தேகத்தை மேலும் வளர்க்க விரும்பாமல்,
பரமேஸ்வரா, நீ சந்தேகப்படுவது தவறில்லை, ஆனால் காளாமுகர் நமக்கு தீங்கிழைப்பது என்றால் எப்போது இழைத்திருக்கலாம்? நம்மை நொடியில் சிறைப்படுத்த வழி செய்திருக்கலாம். தஞ்சையில் அவருக்குள்ள செல்வாக்குக்கு அவர் நம்மை பூண்டோடு அழித்திருக்க முடியும், ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அவருக்கு சோழ குலத்தின் மீது வெறுப்பு வந்துவிட்டது. அவரையும் வந்தியத்தேவனையும் போய் ஒன்றுபடுத்துகிறாயே. தொடக்கத்தில் இருந்தே அவன் என் வழியில் குறுக்கிட்டு நின்று வருகிறான். நிழல் போல் என்னோட பின்தொடர்ந்து ஒவ்வொரு செயலையும் குட்டிச்சுவராக்கி வருகிறான். சிறையில் வாடி மறைந்து விடுவான் என்று எண்ணினேன், இப்போது இங்கேயும் வந்துவிட்டானே
என்றான் ரவிதாசன். இப்படி கூறி சற்று நிறுத்திவிட்டு ஓஹோ என்று நகைத்து,
பரமேஸ்வரா, கடவுளே அவனை இங்கு கொண்டு வந்து விட்டார். வல்லவரையர் வம்சம் வந்தியத்தேவனோடு அழிவது இந்த காட்டில் தான் ஏற்பட வேண்டும் என்பது அவர் திருவுள்ளம் போலிருக்கிறது
என்றார். ரவிதாசன் சிரிப்பு மிக பயங்கரமாக இருந்தது. சிவந்த கண்களுக்கு பயங்கர சிரிப்பு மேலும் குரூரத்தை விளைவித்தது. அப்படிப்பட்ட சிரிப்பை பரமேஸ்வரன் கண்டதே இல்லை. அந்த சிரிப்பின் மறைவில் ஏதோ பெரும் அபாயம் இருக்கிறது என்பதை பரமேஸ்வரன் உணர்ந்தார். ரவிதாசன் ஏன் வந்தியத்தேவனை நம்ப மறுக்கின்றான் என்று அவனுக்கு புரியவில்லை. மீண்டும் வாதித்து பார்த்து வந்தியத்தேவன் மீது உள்ள தவறான எண்ணத்தை மாற்றுவோம் என்று நினைத்தான் பரமேஸ்வரன்.
ரவிதாசா, ஏன் இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது? நமது நன்மைக்காக வந்தியத்தேவனை ஆண்டவன் ஏன் அனுப்பியிருக்க கூடாது? வந்தியத்தேவனை போன்ற புத்திசாலித்தனம் உள்ள மாவீரன் பாண்டியர்களுக்கு தேவையில்லையா? சோழ நாட்டு போர்வன்மை அறிந்த வீர இளைஞனால் நமக்கு நன்மை ஏற்படாதா? நம் காரியம் மிக எளிதில் முடிவதற்கு வந்தியத்தேவன் உதவியும் யோசனைகளும் எவ்வளவோ நற்பலன்களை அளிக்குமே. நமக்கு இடையூறு செய்யக்கூடியவன் என்றால், நம்மை பகைவராக கருதக்கூடியவன் என்றால் ஏன் நாம் இருக்கும் இடத்தை தேடி வருகிறான்? தன் உயிருக்கு ஆபத்து இருக்கும் என்றும் அவனுக்கு தெரியாதா? தான் முன்னால் வந்துவிட்டு பின்னால் படை வீரர்களை வரச் செய்திருக்கலாம்.
வந்தியத்தேவனுக்கு வழி தெரிந்தது போல் படை வீரர்களுக்கு வழி தெரிந்திருந்தால் நம்மால் எளிதில் தப்ப முடியாது. அத்தகைய ஆபத்தை ஏற்படுத்துவதை ஏன் முன்னதாகவே தடுக்கக்கூடாது? நாம் இப்போதே தப்பி ஏன் ஓடிவிடக்கூடாது? பரமேஸ்வரன் இப்படி மடக்கி மடக்கி கேட்டதும் ரவிதாசனுக்கு எரிச்சலை அளித்தது என்றாலும், பரமேஸ்வரன் சொல்வதை சற்று கேட்போம் என்று மனத்தை சமாதானப்படுத்தி கொண்டார்.
என்னதான் செய்ய வேண்டும் என்கிறாய்? சிறையில் இருக்கும் போது எவ்வளவு முறை நீ அவனை தப்பி வந்துவிடுமாறு வற்புறுத்தி இருக்கிறாய்? அவன் உன் பேச்சு கேட்கவில்லை, இப்போது மட்டும் நம்மோடு ஒத்து போவான் என்பது என்ன நிச்சயம்
என்றார். ரவிதாசன் குரல் தணிவது கண்டு பரமேஸ்வரன், உடனே வந்தியத்தேவனை நம்பி நமது உள்திட்டம் முழுமையும் சொல்லிவிட வேண்டும் என்று நான் கூறவில்லை. முன்பே நான் எச்சரித்திருக்கிறேன், ஆதித்த கரிகாலனுக்கு நேர்ந்த கதியாகும் என்று. அந்த பயம் அவனுக்கு மறந்திருக்காது. இப்போது வந்தியத்தேவனை இங்கே வர அழைப்போம், பிறகு உன் இஷ்டம் என்றார். ரவிதாசன் சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தான். பிறகு குறுக்கும் நெடுக்குமாக நடமாடிவிட்டு பாழடைந்த மாளிகையின் வெளியே வந்தான். பரமேஸ்வரனும் உடன் தொடர்ந்தான். பிறகு அவன் பக்கம் திரும்பி,
உன் விருப்பப்படி வரச் சொல், ஆனால் ஒன்று மட்டும் எச்சரித்தவை, சிறு சந்தேகம் ஏற்பட்டால் கூட அந்த கடமை அவன் உயிர் அவனிடம் இருக்காது என்று சொல்லிவை என்றான்.
பரமேஸ்வரன் சென்றவுடன் ரவிதாசன் சீழ்கை ஒளி எழுப்பவே 4-5 முரடர்கள் அங்கு விரைந்து வந்தனர். அவர்களிடம் ஏதோ கூறினான்.
சந்தியா வேளையில் நடைபெறும் தாரகேஸ்வரி பூஜையின் போது ஒரு குடம் மனித ரத்தம் தேவை
என்ற வார்த்தை மட்டும் கடைசியில் கேட்டது. ரவிதாசன் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தார். வந்தியத்தேவனை பரமேஸ்வரன் அணுகி,
வந்தியத்தேவா, ரவிதாசனிடம் உன்னை பற்றி நல்லதை எடுத்து சொல்லி சமாதானப்படுத்துவது பெரும் பாடாகிவிட்டது, வா அங்கு செல்வோம் என்றார்.
வந்தியத்தேவனுக்கு கோபம் கோபமாக வந்தது. ரவிதாசனிடம் தன்னை பற்றி நல்லது சொன்னானாமே, என்ன சொல்லியிருப்பார்? என்னை பற்றி என்ன கூறினீர்கள் ரவிதாசனிடம் என்றான் வந்தியத்தேவன்.
எவ்வளவோ கூறினேன், அதையெல்லாம் இப்போது சொல்ல முடியுமா? நீ எங்களுக்கு உதவுவதற்காக இங்கே வந்திருக்கிறாய் என்று கூறினேன். ரவிதாசன் நம்பவில்லை. பிறகு ஸ்காளாமுகரை சுட்டிக்காட்டி அவரை நம்பும் போது ஏன் உன்னை நம்பக்கூடாது என்றேன், அவன் சம்மதித்து விட்டான்
என்றான் பரமேஸ்வரன் பெருமையோடு. காளாமுகர் அவர் யார் என்றறிய வந்தியத்தேவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது.
அவரை நம்பும் போது ஏன் என்னை நம்பக்கூடாது என்ற வார்த்தைகள் அவன் உள்ளத்தில் பலமான சந்தேகத்தை தோற்றுவித்தன. காளாமுகர் யார்? அவர் உண்மையான காளாமுகரா, போலி வடிவினரா? அவருக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? காளாமுகர் யார் என்று அறிந்து கொள்ள துடித்தான் வந்தியத்தேவன். பரமேஸ்வரனையே கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பி,
ஆமாம், காளாமுகர் யார்? அவர் ஏன் இவ்வளவு அக்கறையோடு தங்களுக்கு உதவுகிறார் என்று கேட்டான்.
பரமேஸ்வரன் வியப்போடு, காளாமுகரை உனக்கு தெரியாதா? ஆமாம் ஆமாம், எப்படி உனக்கு தெரிய முடியும்? நீதான் சிறையில் இவ்வளவு ஆண்டுகள் வாடிவிட்டாயே, அவரை உனக்கு தெரிந்திருக்கும் என்று தவறாக நினைத்திருந்தேன். அவர் என்று சொல்லத் தொடங்கிய பரமேஸ்வரன் வந்தியத்தேவனை அருகழைத்து அவன் செவிக்கு மட்டும் கேட்குமாறு கூறினான். அடடா, யாருக்குமே தெரியக்கூடாது என்ற உறுதி கொடுத்திருக்கிறேனே வந்தியத்தேவா, ஐயோ உன்னிடம் சொல்லிவிட்டேனே, இதனால் என்ன விளையுமோ என்று வருத்தப்பட்டு கொண்டான். வந்தியத்தேவன் மெல்ல நகைத்தான்.
பரமேஸ்வரா, பெயரை சொல்லிவிட்டதால் மட்டும் ஏதாவது ஆபத்து வந்துவிடப் போகிறதா என்ன? எனக்கு அதனால் என்ன பயன்? நான் வந்த வேளை அதனால் வெற்றி அடைந்து விடப் போகிறதா என்றான்.
அப்படி சொன்னானேயன்றி காளாமுகர் தோற்றத்திற்குள் மறைந்திருப்பவர் இன்னார் என்று அறிந்தவுடன் அவனுக்கு வியப்பு தாங்கவில்லை. அவர் ஏன் ரவிதாசனுக்கு உதவ வேண்டும்? உண்மையிலேயே அவர் ஆதரவு தருகிறாரா அல்லது வெளிவேடமா? தான் இந்த காட்டிற்கு வந்துவிட்டது அவருக்கு தெரியும். தன்னால் ரவிதாசனுக்கு தொல்லை பல ஏற்படும் என்பதும் தெரியும். அப்படி இருக்கும் போது அவர் தன்னை ஏன் விட்டு சென்றார்? ஒருவேளை வேறு ஆபத்து எதையும் ஏற்படுத்த இருக்குமோ? வந்தியத்தேவனுக்கு ஒன்றும் புரியாமல் குழம்பினான். அவனுக்கு திடீரென உடலில் புது தைரியமும் உற்சாகமும் பிறந்தன. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு அவன் ரவிதாசனை சந்திக்கப் போகிறான். கொடியவனை கண்ட இடத்திலேயே கண்டந்துண்டமாக விட்டு எரிவது போக அவன் எதிரே அமைதியாக பேசி நடிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது எனும் எண்ணம் அவனை வருத்தியது. பரமேஸ்வரன் வளைந்து குனிந்து இடரான பாதை வழியே செல்லும் போது ஓரிடத்தில் மரத்தடியில் அஞ்சு நடுக்கும் சிலை ஒன்று இருப்பதை கண்டான்.
இதுதான் தாரகேஸ்வரி தேவியின் சிலை, எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வம், இவளுக்கும் இள வாலிபனின் ரத்தம் தான் படையல் என்று கூறி சிரித்தான் பரமேஸ்வரன்.
தொங்கிய நாக்கும் பிதுங்கிய விழிகளும் விரிந்த சடையும் சூளத்தை தூக்கி குடலை கிழிக்கும் நிலையில் தூக்கிய கரங்களோடு கூடி இளம் ரத்தத்தை கேட்கும் தேவி காண பயங்கரமாயிருந்தாள்.
ஆபாம், இளம் ரத்தத்திற்கு எங்கே போவீர்கள் என்று கேட்டான் வந்தியத்தேவன் பரமேஸ்வரனை குறும்பாக பார்த்து.
அப்போது எனும் சிரிப்புலி எழுந்தது.
இளம் ரத்தத்திற்கு எங்கே போவது? வெண்ணையை வைத்துக் கொண்டு யாராவது நெய்க்கு அடைவார்களா
என்று சொல்லிக் கொண்டே ரவிதாசன் அங்கு வந்தான். வந்தியத்தேவனுக்கு திடீரென ஆத்திரம் பொங்கியது.
நீ என்ன சொல்கிறாய் என்று எனக்கு புரிகிறது ரவிதாசா. இன்னும் உனக்கு பழைய குரூரம் போகவில்லையே என்று சீறினான் வந்தியத்தேவன்.
குரூரமும் கோபமும் கொதிப்பும் கொடூரமும் ஏன் போக வேண்டும்? அவை இன்னும் அதிகமாக வளர்ந்து விட்டன வந்தியத்தேவா. என் சபதம் உனக்கு தெரியாதா? சோழர் குலத்தையே பூண்டோடு நசுக்கி அமர புஜங்கனை தஞ்சையிலும் அரியணை ஏற அமர செய்யும் வரை ஐயற மாட்டேன். அதற்காக தாரகேஸ்வரியின் அருள் வேண்டும், அவள் அருள் பெற இளம் ரத்தம் வேண்டும் வந்தியத்தேவா. என்னோடு சேர்ந்து சோழர் குல ரத்தத்தை தேவிக்கு நிவேதனம் தரப்போகிறாயா அல்லது உன் ரத்தத்தையே தருகிறாயா?
ரவிதாசன் மீண்டும் குரூரமாக நகைத்தான். நகையொலி கேட்டு பறவைகள் அஞ்சி பறந்தன. எங்கும் நரி அழுதது. வள்ளூர்கள் வானத்தில் கொடூரமாக ஒளி எழுப்பின. சடசடவென சில வவ்வாள்கள் பறந்து போயின. வந்தியத்தேவன் ரத்தம் கொதித்தது. இவனிடம் தந்திரமாக நடந்து வெல்ல எண்ணினோமே, முட்டாள்தனம்! ரவிதாசனின் பயங்கர பேச்சுக்கு அவன் நாவை இதற்குள் அறுத்திருக்க வேண்டாமா?
என் ரத்தத்தை தரவா இவ்வளவு தூரம் வந்தேன் ரவிதாசா? யாரிடம் பேசுகிறாய்? என்ன பேசுகிறாய்? தாரகேஸ்வரி ரத்தம் கேட்கிறாள். ரத்தம் இதோ நான் தேவிக்கு தருகிறேன் செங்குருதி, அவளுடைய பரம பக்தனின் குருதி இதோ
என்று சீறி வாளெடுத்து பாய்ந்தான் வந்தியத்தேவன். ரவிதாசன் இதை எதிர்பார்த்தவன் தான். நொடியில் சற்று விலகிக் கொண்டான். விர் விர் என்று சுழன்ற வாள் ரவிதாசனின் தலைப்பாகையை பறித்து சென்றது. இடத்தோளின் சதையை சற்று பதம் பார்த்து சென்றது. குபுகுபவன ரத்தம் பொங்கி பாய்ந்தது. ரவிதாசனிடம் இருந்து பயங்கர அலறல் பொங்கி வந்தது. அவன் ரத்தத்திற்கு அஞ்சவில்லை. குருதி சிந்தி பாண்டிய நாட்டை காக்க துணிந்த அவனுக்கு இந்த இரத்தத்தோழி இன்னும் வெறியை ஊட்டியது. வந்தியத்தேவனின் ஆவேசமும் அதிகமாகியது. அவன் வாளை சுழற்றி ரவிதாசன் தலையை குறிவைத்தான். ரவிதாசன் வெகு லாவகமாக வாளின் தாக்குதலில் இருந்து ஒவ்வொரு முறையும் தப்பிக் கொண்டவன் மெல்ல மெல்ல பின்னகர்ந்து தாரகேச்சுவரியின் கையிலிருந்த சூல் ஆயுதத்தை எடுத்துக் கொண்டான். வந்தியத்தேவன் வாளும் ரவிதாசன் தாங்கியிருந்த சூல் ஆயுதமும் டன் 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 என்று மோதிக்கொண்டன.
முறையோடு வாழ்வீச்சு பழகியிருந்த வந்தியத்தேவன் எதிரே ரவிதாசனால் சூளத்தை சுழற்ற முடியவில்லை. மேலும் சூளத்தின் கனத்தையும் அவனால் தாங்க முடியவில்லை. ஒரு முரட்டு தைரியம் அவனை எதிர்த்து நிற்க செய்தது. சகோதரன் பரமேஸ்வரன் ஓர் உதவிக்கும் வராமல் பார்த்து நிற்பது அவன் சினத்தை அதிகப்படுத்தியது.
முட்டாளி, உன் வஞ்சக எண்ணம் இப்போதுதான் புரிகிறது. ஆபத்தை வாசலுக்கு வரவழைத்து விட்ட உன் எண்ணத்தால் நீயே அழிய போகிறாய்
என்று கூறினார். ஆபத்தை வாசலுக்கு யாரும் வரவழைக்கவில்லை ரவிதாசா, ஆபத்தை தேடிக்கொண்டு வந்து விட்டது, அழித்து விட என்று சீறினான் வந்தியத்தேவன். ரவிதாசன் நெஞ்சுக்கு எதிரே கத்தியை கொண்டு செல்ல துடித்தவாறு பரமேஸ்வரனுக்கு ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அவன் துடிதுடித்தார்.
வந்தியத்தேவா, வந்தியத்தேவா, நான் என்ன சொல்லி அழைத்து வந்தேன்? நீ எங்களுக்கு உதவ வந்தாய், ஏன் இப்படி விரோதியாக மாறுகிறாய்? கடைசியாக வீணாக உன் உயிரை மாய்த்து கொள்ளாதே
என்று பரமேஸ்வரன் பதறினான். உங்களுக்கு உதவக்கூடியவர்கள் இனி யாரும் இருப்பதாக தெரியவில்லை. உங்களை சிறைப்படுத்த என்னால் முடியாது, ஆனால் உங்களுடைய வாழ்வை முடிக்க என்னால் முடியும் என்று வந்தியத்தேவன் கொக்கரித்தான். அப்போது பரமேஸ்வரன் ஒன்று செய்தான். விரைந்து எங்கோ ஓடினான். அவனுக்கு அப்போது ஏற்பட்ட அச்சமும் நடுக்கமும் சொல்லத்தரமன்று. அவன் திரும்பி வந்தபோது 7-8 பேர் ஆயுதங்களோடு வந்தியத்தேவனை சூழ்ந்து கொண்டிருப்பதை கண்டான். பரமேஸ்வரன் கையில் சுருக்கிட்டு கயிறு இருந்தது. மளமளவென்று மரத்தின் மீது ஏறினான். கயிற்றை சுழற்றி வந்தியத்தேவனை குறிபார்த்து வீசினான். சுருக்கு வந்தியத்தேவனை இருக்கியது. வந்தியத்தேவன் கை சோர்ந்தது. சுருக்கு இருக்கியதால் வந்தியத்தேவன் திணறினான். மறுகணமி கீழே விழுந்தான். அவனை சுற்றி பாடிய ஆபத்துதவி படை வீரர்கள் நின்றிருந்தனர். மார்புக்கு நேராக ஒருவனது வேல் முனை நீண்டிருந்தது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.